அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 9 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இலங்கையில் காமன்வெல்த் உச்சி மாநாட்டை நடத்துவது என்ற முடிவை ரத்து செய்யாததால் காமன்வெல்த் அமைப்புக்கு தந்து வரும் நிதி குறித்து கனடா மறுபரிசீலனை செய்யும் என்று கனடா பிரதமர் கூறியிருப்பது பற்றிய செய்திக்குறிப்பை முதலில் இன்றைய தமிழோசிய நிகழ்ச்சியின் செய்தி அரங்கில் கேட்கலாம்.
We will examine our engagement and our financing of a commonwealth, which is quite considerable, to make sure that we are wisely.
ஹைட்டி தீவில் காலரா பரவியது அங்கு பணிபுரிந்த நேபாளத்தைச் சேர்ந்த ஐநா அமைதி காக்கும் படையினரால் தான் என்று கூறி ஐநா மீது வழக்கு தொடரப்பட்டிருப்பது குறித்த செய்தி. பெட்ரோல் செலவை குறைக்க இந்திய அரசு துறைகள் கார்களை பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும் என்று அழுத்தம் தர இந்திய பெட்ரோலிய அமைச்சர் வீரப்ப மொய்லி வாரம் ஒரு முறை மெட்ரோ ரயிலில் அலுவலகம் வர தொடங்கியிருப்பது உண்மையில் இந்த செலவினத்தை குறைக்குமா என்பது குறித்த ஒரு பேட்டி.
இந்த நடவடிக்கைனால ஒன்றும் குறைக்க முடியாது, இது மியர் டிராமா. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பிரைம் மினிஸ்டர்ஸே சைக்கிள்ல போறாங்க, இது ஒரு மெட்ரோல போனோம்னா பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. இந்தியாவில் மக்கள் எல்லாம் முட்டாளாக்குறாங்கன்னு நினைச்சிட்டு
இருக்காங்க. பின்னர் பலகனி ஆகியவை இடம்பெறுகின்றன. பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
பாகிஸ்தான் அரசுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த தான் தயாராக இருப்பதாக பிபிசிக்கு அளித்த பிரத்யேக செவியில் பாகிஸ்தான் தாலிபானின் தலைவர் ஹக்கீமுல்லா மசூத் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் பேச்சுவார்த்தைகளை நடத்த அவர் பல நிபந்தனைகளை வைத்திருக்கின்றார். அமெரிக்காவின் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், நாட்டில் ஷரியா சட்டம் அமல்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கின்றார். தனது அமைப்பு அமெரிக்காவையும் அதன் கூட்டாளி நாடுகளையும் தொடர்ந்து இலக்கு வைத்து தாக்கும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். பாகிஸ்தானிய நகரங்களில் சமீபத்தில் நடைபெற்ற பல தற்கொலை தாக்குதல்களில் தன்னுடைய அமைப்பு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். ஆப்கான் எல்லையொட்டிய அடையாளம் கூறப்படாத பழங்குடியின பகுதியில் இந்த செவி எடுக்கப்பட்டது. இதுகுறித்த பாகிஸ்தான் அரசின் கருத்து உடனடியாக கிடைக்கப்பெறவில்லை.
அண்மைய வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் கொலரா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கரீபியன் நாடான ஹெய்ட்டியின் மக்கள் ஐநாவுக்கு எதிராக பல பில்லியன் டாலர்கள் நட்டுகிடு கேட்டு நியூயார்க் நீதிமன்றம் ஒன்றில் வழக்கு தொடர்ந்துள்ளனர்.
The way that it was conducting its sanitation practices in Haiti created a high risk of harm to the local population.
2010 ஆண்டின் கடைசிக்கு பின்னர் பரவத் தொடங்கிய கொலரா தொற்றில் பலியான சுமார் 8,000 பேர் மற்றும் நோய்வாய்ப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களின் சார்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஐநா அமைதி காக்கும் படையினரே நோய் பரவ காரணம் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. சட்ட ரீதியான வழக்கு நடவடிக்கைகளிலிருந்து தமக்கு விலக்கியிருப்பதாக ஐநா வாதிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஆர்க்டிக் பெருங்கடல் பகுதியில் இருக்கும் ரஷ்ய எண்ணெய் துறவு கப்பலுக்கு எதிராக நடந்த போராட்டத்தை அடுத்து கைப்பற்றப்பட்ட கிரீன் பீஸ் கப்பலில் மார்பின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்ததாக ரஷ்ய அதிகாரிகள் கூறுகின்றனர். அந்த கப்பலில் மருத்துவ பயன்பாட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை ரஷ்ய அதிகாரிகள் கண்டறிந்திருக்கலாம் என்று தெரிவித்திருக்கின்ற கிரீன் பீஸ் அக்கப்பலில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் ஏதுமில்லை என்றும் கூறியிருக்கிறது. கப்பலில் பயணித்து எதிர்ப்பு போராட்டம் நடத்திய கிரீன் பீஸ் ஏற்பாட்டாளர்கள் சிலர் கடல் கொள்ளையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு தற்போது ரஷ்ய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இப்போது இவர்கள் மீது மேலும் கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வாய்ப்பிருக்கிறது. காற்றடைத்த ரப்பர் படகுகளை கொண்டு ரஷ்ய கடலோர காவல்படை கப்பல் மீது மோதி ரஷ்ய அதிகாரிகளின் உயிருக்கு ஊறு விளைவிக்க முயன்றது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளையும் இவர்கள் எதிர்நோக்கலாம்.
வங்கதேசத்தின் பிரதான எதிர்க்கட்சியான பிஎன்பியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு போர்க்கால குற்றச் செயல்களுக்காக ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு 1971 நடந்த சுதந்திரப் போரின் போது நூற்றுக்கணக்கான இந்துக்களை கொன்ற குற்றச்சாட்டிலேயே சிறப்பு நீதிமன்றம் ஒன்று இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. தற்போது சக்கர நாற்காலியை பயன்படுத்தும் அப்துல் ஆலிமுக்கு 83 வயதாகிறது. கடந்த வாரம் பிஎன்பி கட்சியின் இன்னொரு மூத்த உறுப்பினரான சலாஹுதீன் காதர் சௌத்ரிக்கு மனிதகுலத்துக்கு எதிரான குற்றத்துக்காக மரண தண்டனை அளிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் வெடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்ப்புகளுக்கு எதிராக நடந்திருக்கின்ற வன்முறை போராட்டங்களில் 100 அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர்.
அமெரிக்காவில் சில்லறை வர்த்தகத்தில் கோலோச்சும் நிறுவனமான வால்மார்ட் இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான பாரதி குடும்பத்துடன் செய்து கொண்டிருந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது. இந்த இரு நிறுவனங்களின் கூட்டு ஒப்பந்தத்தின்படி 20 மொத்த வியாபார அங்காடிகள் இயக்கப்பட்டு வந்தன. இந்த கூட்டு நிறுவனத்தில் பாரதி வைத்திருந்த பங்குகளை வால்மார்ட் வாங்கிக் கொள்ளும்.
கலிபோர்னியாவில் அடுத்த மாதம் நடக்க இருக்கின்ற மாநாடு ஒன்றில் சீன பிரஜைகள் கலந்து கொள்வதற்கு தடை விதித்த அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் முடிவினை சீனா விமர்சித்துள்ளது. கல்விசார் நிகழ்ச்சிகள் அரசியல் மயப்படுத்தப்படக்கூடாது என்று சீன வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். நாசாவின் இந்த முடிவை அமெரிக்க விண்வெளி ஆய்வாளர்கள் பலரும் எதிர்த்துள்ளனர். இந்த கட்டுப்பாட்டு விதிகளை வடிவமைத்த காங்கிரஸ் உறுப்பினர் ஃப்ராங்க் வூல்ஃப் சீன அரசாங்கத்துடனும் அதற்கு சொந்தமான நிறுவனங்களுடனும் நாசா ஒத்துழைப்பதை தடுப்பதற்கே சட்டம் இயற்றப்பட்டது என்றும், சாதாரண தனிநபர்களை தடுப்பதற்கு அல்ல என்றும் கூறியிருக்கிறார்.
இன்றைய செய்தியரங்கின் முதலில் இலங்கை தொடர்பான செய்திகள். இலங்கையில் காமன்வெல்த் உச்சி மாநாட்டை நடத்தக்கூடாது என்று கூறும் கனேடிய பிரதமர் மாநாட்டுக்கு தான் போகப்போவதில்லை என்றும் கூறிவிட்டார். இது தவிர காமன்வெல்த் அமைப்புக்கு கனடா வழங்கும் நிதியை பற்றியும் கனடா மறுபரிசீலனை செய்யும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தொகுத்து தருகிறார் சீவகன்.
இலங்கையில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் தான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியிருக்கின்ற கனடாவின் பிரதமரான ஸ்டீவன் ஹாப்பர் அவர்கள், அது மாத்திரமன்றி காமன்வெல்த் அமைப்புக்கான நிதியுதவியையும் கனடா நிறுத்துவது குறித்து பரிசீலிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். காமன்வெல்த் அமைப்புக்கு உதவி வழங்குவதில் இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற கனடா வருடாந்தம் $20 மில்லியன் அந்த அமைப்புக்கு வழங்கி வருகின்றது. இலங்கையில் மனித உரிமை நிலவரங்களில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று காரணம் காட்டிய ஸ்டீவன் ஹாப்பர் அவர்கள் இந்த மாநாட்டை பரிஷ்கரிப்பது என்று அறிவித்திருக்கின்றார். 3 வருடங்களுக்கு முன்னர் முடிவுக்கு வந்த இலங்கை போர் மற்றும் அதன் பின்னரான காலப்பகுதி ஆகியவற்றில் அங்கு நிலவரங்கள் மேலும் மோசமடைந்து விட்டதாகவும் அவர் கூறுகின்றார்.
In the past 2 years, we have not only seen no improvement in these areas, and almost all of these areas we've seen a considerable
கடந்த 2 வருடங்களில் இந்த விடயங்களில் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதுடன் அந்த நிலைமைகளில் கணிசமான பின்னடைவு மற்றும் அவை மேலும் மோசமடைதல் ஆகியவற்றை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த காமன்வெல்த் தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொள்வதில்லை என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் என்றார் கனடிய பிரதமர் ஸ்டீவன் ஹாப்பர். அது மாத்திரமன்றி காமன்வெல்த் அமைப்புக்கான கனடாவின் நிதியுதவிகளையும் தாம் நிறுத்துவது குறித்து ஆராய்வதாகவும் அவர் கூறியிருக்கின்றார்.
We will examine our engagement and our financing of a Commonwealth, which is quite considerable, to make sure that
காமன்வெல்த்துடனான எங்களுடைய செயற்பாடுகள் மற்றும் அதற்கான எமது நிதியுதவி ஆகியவற்றை நாங்கள் பரிசீலிக்கின்றோம். கனடாவின் பெருமானங்களுக்கு பெறுமதி இல்லாத இடங்களுக்கு கனடாவின் வரி செலுத்துவோரின் பணத்தை வழங்குவது குறித்து நாங்கள் கணிசமாக ஆராய்கின்றோம். இப்படியான ஒரு முடிவை காமன்வெல்த் அமைப்பு தான் எடுத்திருக்கின்றது. ஆகவே அதற்கான பொறுப்பையும் அதுதான் ஏற்க வேண்டும் என்றார் அவர். இதேவேளை கனடாவின் மூத்த செனட் உறுப்பினரும் காமன்வெல்த்துக்கான கனடிய பிரதமரின் தூதுவருமான ஹியூ சேகல் அவர்கள், காமன்வெல்த் அமைப்பின் தலைமைச் செயலரான கமலேஷ் சர்மா இலங்கையின் கைப்பாவியாக செயற்படுவதாக விமர்சித்திருக்கின்றார்.
After the last 2 years of reform, putting in a new charter of rights and freedoms within the Commonwealth that was signed by Her Majesty, that the Secretariat's job would have been to defend those principles.
கடந்த 2 வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்புகளின் அடிப்படையில் காமன்வெல்த்துக்கு உள்ளேயே உரிமைகள் மற்றும் சுதந்திரம் குறித்த புதிய சாசனம் மகாராணியாரால் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் அதன் அடிப்படையில் காமன்வெல்த்தின் கொள்கைகளை பாதுகாப்பதற்கு பதிலாக அமைப்பின் தலைமைச் செயலரோ இலங்கை அரசாங்கத்துக்கு கையாளாக செயற்படுவது சரியல்ல. அதுதான் எங்களுடைய கருத்து. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த அமைப்புக்கான நிதியுதவியை மறுபரிசீலனை செய்கின்றோம் என்றார் ஹியூ சேகல். இலங்கையின் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டார் நாயக்காவின் விவகாரத்தை உதாரணமாக காண்பித்து பேசிய ஹியூ சேகல் அவர்கள், அவை குறித்த தகவல்களை அமைப்பின் தலைவர்களுக்கு செல்வதை செயலர் மறைத்து விட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதற்கிடையே கனடா இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில்லை என்று எடுத்த முடிவு குறித்து கருத்து வெளியிட்டிருக்கின்ற காமன்வெல்த் அமைப்பின் பேச்சாளரான ரிச்சர்ட் உக்கு அவர்கள் தமது உறுப்பினர்களின் முடிவை தாம் மதிப்பதாக கூறியிருக்கின்றார். ஆனால் காமன்வெல்த் அமைப்பின் தலைமைச் செயலர் இலங்கையின் கைப்பாவியாக செயற்படுகின்றார் என்று கூறியதை அவர் நிராகரித்திருக்கின்றார்.
Well, we usually don't comment on comments or remarks by Commonwealth heads. This is a remark that yes.
காமன்வெல்த்தின் தலைவர்களின் இப்படியான கருத்துக்களுக்கு நாங்கள் வழக்கமாக பதில் கூறுவது கிடையாது. ஆனால் இந்த கருத்தில் கூறியது போல தலைமைச் செயலரை விவரிக்க முடியும் என்று நான் கருதவில்லை. அப்படி கூறவ முடியாது. அவர் தனது பணிக்கமைய பல துறைகளிலும் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து வேலை செய்கின்றார். இந்த மாநாட்டை நடத்துவதற்கான அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஒத்துழைத்து செயற்படுகின்றோம், அவ்வளவுதான் என்றார் ரிச்சர்ட் உக்கு. ஆனால் இலங்கை நடக்கின்ற இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில்லை என்ற கனடாவின் முடிவை இலங்கை கடுமையாக கண்டித்திருக்கின்றது. இந்த மாநாட்டுக்கு ஏனைய அனைத்து நாடுகளும் ஏகோபித்து ஆதரவு தரும் நிலையில் கனடா மாத்திரம் அதனை புறக்கணிப்பதன் மூலம் கனடா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கின்றது என்று இலங்கை வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் கூறியிருக்கின்றார்.
The Commonwealth is not a forum to pass judgment on each other's problems. That has never been the tradition of the Commonwealth.
ஒருவர் அடுத்தவர் பிரச்சினை குறித்து தமது கருத்தை முடிவை கூறுவதற்கான களம் அல்ல காமன்வெல்த் அமைப்பு. அப்படியான ஒரு பாரம்பரியம் காமன்வெல்த்தில் ரெண்டுமே இருந்தது கிடையாது. அது இறைமை உள்ள நாடுகள் தாமாகவே இணைந்து செயற்படுகின்ற ஒரு அமைப்பு என்று அஜியர் பீரிஸ். கனடா இலங்கை மாநாட்டை முற்றாக பரிஷ்கரிப்பதாக கூறவில்லை. வெளியுறவு அமைச்சு மற்றும் ஏனைய நிலைகளில் இருக்கின்ற பிரதிநிதித்துவம் ஒன்று கனடாவின் சார்பில் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளத்தான் போகின்றது.
செய்தியை வழங்கியவர் சீவகன். கொழும்பில் சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் காணாமல் போன பத்திரிகையாளர் ஏக்னனி கூட தொடர்பான வழக்கில் பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவரை விசாரணைக்கு வருமாறு நீதிமன்றம் பணித்திருக்கிறது. இதுகுறித்து கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
காணாமல் போயுள்ள ஊடகவியலாளர் பிரகீத் தெக்னலிகுட ஆயுதம் தாங்கிய குழுவொன்றினால் கடத்தப்பட்டுள்ளதாக வெளிவந்துள்ள தகவல் குறித்து விசாரணை செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் ஒருவருக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு ஹோமாகம மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காணாமல் போயுள்ள ஊடகவியலாளர் பிரகீத் தெக்னலிகுடவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக பிரகீத் தெக்னலிகுடவின் மனைவி சந்தியா எக்னலிகுட பிபிசியிடம் தெரிவித்தார். பிரகீத் தெக்னலிகுட காணாமல் போனமை தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா அண்மையில் நாடாளுமன்றத்தில் கேள்வியொன்றை எழுப்பியுள்ளார். அதற்கு எழுத்து மூலமான பதிலொன்றை அனுப்பியுள்ள பாதுகாப்பு அமைச்சின் நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான செயலாளர் ஊடகவியலாளர் பிரகீத் தெக்னலிகுட ஆயுதம் தாங்கிய குழுவொன்றினால் கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளின் போது தகவல்கள் வெளிவந்துள்ளதாக அறிவித்துள்ளார். இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியை நீதிமன்றத்துக்கு அழைக்குமாறு நாம் வேண்டுகோள் விடுத்தோம். எமது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட மெஜிஸ்ட்ரேட் நீதவான் பாதுகாப்பு அமைச்சின் நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான செயலாளர் பி எம் ரஞ்சித்தனும் அதிகாரியை அடுத்த மாதம் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பித்தார். அன்றைய தினம் வரை மேலதிக வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டதாக மனுவை சமர்ப்பித்துள்ள சந்தியா எக்னலிகுட மேலும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். இலங்கையின் வடமாகாணத்தில் நடைபெற்று முடிந்த தேர்தல் பற்றி தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகள் சிலரின் கருத்துக்களை இப்பொழுது கேட்கலாம்.
தேசத்துல ஒரு தமிழ் அரசாங்கம் அமைஞ்சிருக்க நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்குது. அதே நேரத்துக்கு இதோட நின்றாம தொடர்ந்து நம்ம தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை இது முன்னெடுத்து செல்லுமா இருந்தா அது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். நம்மளா நம்முடைய தேசத்துக்கு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். 23 வருஷமா இங்க தமிழ்நாட்டுலதான் இருக்கிறோம். இப்ப இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு நம்முடைய நாட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. சொந்தங்கள்லாம் அங்க இருக்குது. அதே நேரத்துல இன்னும் சில இடங்கள்ல வந்து அவங்க சொந்த நிலங்கள்ல கூட இன்னும் கொடியமர முடியாத சூழல இருக்கிறதாக எங்களுக்கு தகவல்கள் வருது.
இன்னைக்கு இருந்தாலும் ராஜபக்சேன்றது வந்து அந்த அவர் வந்து இன்னைக்கும் தமிழர்களுக்கு நல்லவர் இல்லைன்றது எங்களோட கருத்து. அதுல அவர் பதவி பிரமாணம் செய்யும் போது உண்மையிலேயே அவர் வந்து உள்ளத்தளவுல மட்டுமில்ல அவர் மன அளவுல கூட தமிழர்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற மனப்பாங்கத்துல தெரியவே இல்லை.
சரி, உங்களுக்கு அங்க ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்குது, அந்த ஆட்சி உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க?
அவர் பொதுவா வந்து தமிழர் என்ற தமிழ் பேர் இருக்கலாம், அவர் தமிழ் மாவட்டத்துக்குள்ள இருந்து தமிழ் கஷ்டங்களை அனுபவிச்சவரா இருக்க இல்லைன்றதுல இல்ல அப்படினால
தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகள் சிலரின் கருத்துக்களை தொகுத்து வழங்கியவர் சீவகன். இலங்கை கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. நேபாளத்தைச் சேர்ந்த ஐநா மன்ற அமைதிப் படையினரால் ஹெய்தியில் காலரா பரவியது என்ற குற்றச்சாட்டில் ஹெய்தி ஐநா மீது வழக்கு தொடர்ந்திருப்பதை பற்றி செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். இதன் பின்னணியை ஆராய்கிறார் பிபிசியின் மார்க் டாயில். தமிழ் வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
உலகிலுள்ள வறிய நாடுகளில் ஒன்றாக காணப்பட்ட போதிலும் ஹெய்திக்குள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை, அதாவது அதற்கு முந்தைய சுமார் 1 நூற்றாண்டு காலத்துக்குள் கொலரா நோய் என்ற ஒன்றை எட்டி பார்த்தது கூட கிடையாது. ஒரு கொலரா நோயாளி கூட அங்கு இருந்தது கிடையாது. ஆனால் 2010ஆம் ஆண்டின் இறுதியில் அங்குள்ள முக்கிய நதிக்கரையை ஒட்டி திடீரென்று ஊடுருவ தொடங்கிய கொலரா நோய் பின்னர் சன நெருக்கடி மிக்க நகரங்களெங்கும் பரவியது. வாந்திபேதி நோயான கொலரா பரவி 8,000 அதிகமானோர் ஹெய்டியில் பலியானார்கள். பல்லாயிரக்கணக்கானோர் மோசமாக நோய்வாய்ப்பட்டார்கள். கொலரா நோய் கட்டுக்கடங்காது பரவி வரும் நேபாளத்தைச் சேர்ந்த ஐநா அமைதி காக்கும் படையினர் ஹெய்டியில் தங்கியிருந்த முகாமிலிருந்துதான் கொலரா கிருமிகள் பரவியிருப்பதாக பிபிசியும் இன்ன பல தரப்பினரும் நடத்திய புலனாய்வுகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. அந்த முகாமிலிருந்து கசிந்து வழியான கழிவுகளிலிருந்துதான் கொலரா தொற்று பரவியிருக்கிறது என்று உறுதியாக கூறப்படுகிறது. கொலரா நிபுணரும் ஒரு காலத்தில் ஐநாவில் பணிபுரிந்தவருமான டேனியல் லான்டென்சேவின் கருத்துப்படி அநேகமாக ஐநா படைகளின் முகாம்தான் கொலரா தொற்றுக்கான காரணமாக இருக்கிறது. ஹெய்டியில் கொலரா தாக்கி உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்துக்கும் தலா 100,000 அமெரிக்க டாலர்களும் நோய்வாய்ப்பட்ட மற்ற எல்லோருக்கும் $50,000 ஐநா நட்டகடாக வழங்க வேண்டும் என்றுதான் நியூயார்க்கில் இருக்கின்ற நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் லீகல் இம்யூனிட்டி, அதாவது இவ்வாறான நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளிலிருந்து சட்டப்படியான விலக்கு பெறும் தகுதி இருப்பதாக ஐநா வாதிடுகிறது. ஐநாவின் அந்த நிலைப்பாட்டில் இன்னும் மாற்றமில்லை. ஆனால் ஹெய்டியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சார்பாக வழக்கு தொடர்ந்திருக்கின்ற வழக்குரைஞர்கள் ஐநாவின் வாதத்தை முறியடிக்க முடியும் என்று கூறுகின்றனர்.
Well, it is true that the UN has treaties which give it immunity in certain cases, but alongside that immunity, the UN has also promised that it will provide for other ways.
ஐநாவின் சர்வதேச சட்ட உடன்படிக்கைகளின் படி அதற்கு வழக்கு நடவடிக்கைகளிலிருந்து சட்டரீதியான விலக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் மறுபுறத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கும் ஐநா முன்னிற்கின்றது என்று அந்த உடன்படிக்கைகளில் உறுதிமொழி வழங்கியிருக்கிறது. ஒருவருக்கு ஐநாவின் தவறினால் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் அவர் நேரடியாக ஐநாவுக்கோ அல்லது சுயாதீனமான நிறுவனம் ஒன்றுக்கோ முறைப்பாடு செய்ய முடியும். ஆனால் ஹெய்டி மக்களின் முறைப்பாடுகளை விசாரிப்பதற்கான ஆணையங்களை நிறுவ ஐநா முன்வரவில்லை. அது பற்றி பரிசீலித்து பார்ப்பதற்கு கூட அவர்கள் முன்வரவில்லை. அதனால் ஐநாவின் இந்த இம்யூனிட்டி, அதாவது வழக்கிலிருந்து விலக்களிக்கின்ற தகுதியை தள்ளி வைத்துவிட்டு இந்த வழக்கை விசாரிக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெறும் உரிமையை அடைவதற்கான ஒரே வழி என்றார் ஹெய்டியின் நீதிக்கும் ஜனநாயகத்துக்குமான நிறுவனத்தின் வழக்கறிஞர் பியட்ரிஸ் லின்ஸ்டோம். உலகளாவிய நிறுவனமான ஐநாவை பொறுத்தவரை இந்த ஹெய்டி கொலரா விவகாரம் பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி அமைந்தாலும் அது சர்வதேச சட்டத்தின் மிக முக்கியமான மைல்கல்லாகவே பார்க்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
மார்க் டாயலின் குறிப்பை தமிழ் தந்தவர் ஜெயபிரகாஷ். இனி இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது அதன் எரிபொருள் எண்ணெய் இறக்குமதியே என்று கூறப்படுகிறது. இந்தியா கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 144 மில்லியன் டாலர்கள் அளவுக்கு பெட்ரோலிய எண்ணெய் பொருட்களை இறக்குமதி செய்தது. இந்த நிலையில் எரிபொருள் சேமிப்பை வலியுறுத்தும் வண்ணம் இந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தனது வீட்டிலிருந்து அமைச்சரவை அலுவலகத்துக்கு காரில் வராமல் டெல்லி மெட்ரோ ரயிலை பயன்படுத்தி வர முடிவு செய்து இன்று முதன்முறையாக அதுபோல ரயிலில் வந்ததாக செய்திகள் கூறின. பெட்ரோலிய செலவை குறைக்க, அதிலும் அரசு துறைகள் செய்யும் பெட்ரோலிய செலவை குறைக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் பலனளிக்குமா என்று ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தேவசகாயம் அவர்களிடம் கேட்டேன்.
இதெல்லாம் பக்கா டிராமாங்க. நேற்று தான் வேர்ல்டு ஹபிட்டாட் டேக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் சென்னையில். இந்த வருஷம் தீம் வந்து அர்பன் மொபிலிட்டி. அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்தியாவில் இந்த ஃபியூவல் கன்சர்வ் பண்ணுறதுக்கு நேர் எதிராக தான் எல்லா நடவடிக்கைகளும் நடக்குது. ஒன்று வந்து ரோட் ஸ்பேஸே இல்லை மூவ் பண்ணுறதுக்கு, வெஹிக்கிள் ஸ்பீடு வந்து எவ்வளவு ஸ்லோவாக போகும்போது நார்மலாக கன்சியூம் பண்ணுறதை விட டபுள் ட்ரிபிள் ஃபியூவல் கன்சியூம் ஆகுது வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டில். பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டர் இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, அதே ஒரு பெரிய வேஸ்ட். பிகாஸ் ரோட்ஸ்
தேவசாம அவர்கள், அது வந்து நீங்கள் பொதுவாக பொதுமக்கள் மற்றும்
சமுதாயம்
இல்லை, நான் கேட்பது என்றால் அரசாங்கம் தன்னுடைய நிறுவனங்கள் செலவு செய்கின்ற அந்த ஃபியூவலுக்காக, அதாவது எரிபொருளுக்காக செலவு செய்கின்ற அந்த தொகையில் குறைக்க முடியும், இந்த நடவடிக்கைகளின் மூலம் குறைக்க முடியும், அதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றதா என்று கேட்கிறேன்.
இந்த நடவடிக்கைனால ஒன்றும் குறைக்க முடியாது. இது மியர் டிராமா. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பிரைம் மினிஸ்டர்ஸே சைக்கிளில் போகிறாங்க. இது ஒரு மெட்ரோவில் போனோம்னா பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. இந்தியாவில் மக்கள் எல்லாம் முட்டாளாக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டுறாங்க. இவங்க வந்து இம்போர்ட்டை குறைக்கணுமானா இந்தியா வெஹிக்கிள் டிபெண்டன்ஸ் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமையே குறைக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் எல்லாருக்குமே காரு, இப்போ கா வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறது கார் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஆஃபீஸ்லேருந்து மற்ற ஆஃபீஸ் போகிறது கார் யூஸ் பண்ணுறாங்க,
அரசாங்க இயந்திரம் நகர வேண்டும் என்றால் வேகமாக வேலை செய்தால்தான் அது முடியும். அமைச்சர்கள் சைக்கிளில் வருவது என்ற விஷயங்கள் எல்லாம்
ஒரு பிரச்சனைகள் இல்லாத மேற்கு ஐரோப்பிய ஜனநாயகங்களிலே நடக்கலாம். இங்கே வந்து பயங்கரவாத பிரச்சனையிலிருந்து போக்குவரத்து நெருக்கடி வரை எல்லாம் இருக்கும் இந்தியா போன்ற ஒரு நாட்டிலே அது சாத்தியமில்லை என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. இது அரசாங்க இயந்திரத்தை மேலும் ஏற்கனவே அது ஸ்லோவாக மெதுவாக இயங்குகிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னும் அது மந்தமடைய செய்துவிடும் என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. அது பற்றி
அது சரியான வாதம் தான். ஏன்னா இது ஒரு 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 டிராமா மாதிரி தான் இப்போ தெரியுது உங்களுக்கு. ஜெனுவினா பண்ண வேண்டுமானால் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலாட்மெண்ட் ஆஃப் பெட்ரோலியம் ஃபியூவல் வந்து ஒரு லிமிட்டே இல்லாமல் அலாட் பண்ணுறாங்க. அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அவங்க காரில் இத்தனை லிட்டர் தான் அலோவ் பண்ண முடியும்னு யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணல. இப்போ எம்எல்ஏஸ் எம்பிஸ்க்கு எல்லாம் அன்லிமிட்டட் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக தவறு. அவங்க என்ன சொல்லணும்னா ஒரு மாதத்துக்கு இத்தனை கிலோமீட்டர் தான் நீங்கள் போக முடியும், அந்த கிலோமீட்டருக்கு இவ்வளோ பெட்ரோல் தான் இவ்வளோ டீசல் தான் கொடுக்க முடியும்னு அலாட் பண்ணால் இது செலவு ஆட்டோமேட்டிக்கலாக குறைஞ்சிடும்.
சார், இது தவிர இந்த இப்போ நீங்கள் சொன்ன அந்த பொது மக்கள் பயன்படுத்துகின்ற எரிபொருள் விஷயத்தில் அதிலும் கூட நீங்கள் சாலை வசதிகள் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது, மேலும் இந்தியாவே ஒரு ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி என்று சொல்கின்ற ஒரு வெப்பமண்டல பூமத்திய ரேகைக்கு மிகவும் அருகே உள்ள நாடாக இருப்பதால் அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் மக்களை வந்து சைக்கிள் போன்ற வாகனங்களை பயன்படுத்தாமல் அதை டிஸ்கரேஜ் செய்கின்றன என்றும் கூறப்படுகிறது. அதிலே உண்மை இருப்பதாக நினைக்கிறீர்களா?
இல்லை, இது தவறான ஒரு கருத்து. எப்பவுமே சைக்கிள் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் வாக்கிங் வாக்கிங் நடக்கிறது. சைக்கிளில் போகிறதுல ஷார்ட் டிஸ்டன்ஸ் மிஞ்சி பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்தியா சூடான நாடு இப்போ மாத்திரம் இல்லை. வந்து மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட்டை ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணி 5-7% இருக்கிற மெக்கானிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து 80% ரோடை யூஸ் பண்ணுறாங்க. அதனால மக்கள் நடக்கவும் முடிய மாட்டேங்குது. 1 கிலோமீட்டரில் இப்போ நடக்கிறதுக்கு போகிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி சைக்கிளில் 3-4-5 கிலோமீட்டர் வரை போகலாம். லாங் டிஸ்டன்ஸ் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன். ஒரு பஸ் வந்து காரை விட 10 மடங்கு எஃபிஷியன்சி. அது ஒன்றுமே டெவலப் பண்ணாமல் வெறும் காரே கொண்டு வந்து பஸ்ஸையும் கொண்டு வந்து கன்ஜெஷன் உருவாக்கி பெட்ரோலை வேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இன்னொன்று என்னென்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் டெவலப் பண்ணவே இல்லை. முந்தி ஒரு காலகட்டத்தில் 45-50% தான் இம்போர்ட் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 75% மேலே இம்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனையே வர காரணம்.
ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம் இந்த பேட்டியின் ஆரம்ப குறிப்பில் இந்தியாவின் கடந்த ஆண்டு பெட்ரோலிய செலவு இறக்குமதியை 144 பில்லியன் டாலர்கள் என்பதற்கு பதிலாக 144 மில்லியன் டாலர்கள் என்று தவறாக வாசித்துவிட்டேன், மன்னிக்கவும். தமிழகத்தில் நடைபெறவுள்ள ஏற்காடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிற கட்சிகளின் ஆதரவை பெற அது எடுத்து வரும் முயற்சிகள் குறித்து சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் எதிர்வரும் டிசம்பர் 4ஆம் நாளன்று நடக்க இருக்கும் நிலையில் மெல்ல மெல்ல தேர்தல் களம் சூடுபிடித்து வருகிறது. திமுகவோ அனைத்து எதிர்கட்சிகளின் ஆதரவுடன் போட்டியிட விரும்புகிறது. ஆனால் மற்ற கட்சிகள் அத்தகைய முயற்சியில் ஆர்வம் காட்டுவதாக தெரியவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலர் தா பாண்டியன் திமுகவிற்கு ஆதரவில்லை என பகிரங்கமாக உறுதியாக மறுத்திருக்கிறார். மற்றவை இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் கூறவில்லை. கடந்த ஜூலை 18ஆம் நாள் அன்று ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் அஇஅதிமுகவை சேர்ந்த பெருமாள் மரணமடைந்தார். அது பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகுதி ஆகும். கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களுக்கு பின் மாநிலத்தில் நடந்த 3 இடைத்தேர்தல்களிலும் ஆளும் அஇஅதிமுகவே வென்றிருக்கும் நிலையில் திமுக தலைவர் மு கருணாநிதி ஆளும் கட்சியான அஇஅதிமுக தொடர்ந்து ஜனநாயக விரோத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி தமிழகத்தில் ஜனநாயகத்தை காக்கவும் சர்வாதிகார எண்ணத்தை வீழ்த்தவும் மற்ற கட்சிகள் அனைத்தும் திமுக வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என கோரி கடிதம் எழுதியிருக்கிறார். பாரதிய ஜனதாவிற்கு கூட அத்தகைய கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகள் இதுவரை கருத்து எதுவும் தெரிவிக்காத நிலையில் இந்திய கம்யூனிஸ்டின் தா பாண்டியன் மட்டும் ஆதரவில்லை என கூறியிருக்கிறார். இந்நிலையில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் திமுகவை ஆதரிக்க முன்வந்தால் அது இரு கட்சிகளும் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்களில் கூட்டணி அமைப்பதற்கு வெள்ளோட்டமாக அமையக்கூடும் என கருதப்படுகிறது.
சென்னை செய்தியாளர் கோபாலன். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பலகணி. இன்றைய பலகணியில் இந்தியாவை உலுக்கிய டெல்லி பாலியல் வல்லுறவு சம்பவத்துக்கு பிறகு நாட்டில் பெண்களின் பாதுகாப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா?
பிபிசியின் ரூபா ஜா வழங்கும் பெட்டகம் தமிழில் சுவாமிநாதன் உடன் பங்கேற்கிறார் சிவகன்.
இரவு நேரத்தில் ஒலிக்கும் போலீசின் சைரன் ஒலி டெல்லியில் இருக்கும் பெண்களுக்கு ஒருவித பாதுகாப்பு உணர்வை தருகிறது. டெல்லியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற பாலியல் வல்லுறவு சம்பவத்தை காவல்துறையினர் கையாண்ட விதம் பெரும் கோபதாபங்களை தோற்றுவித்திருந்தது. பெண்களின் பாதுகாப்பை முக்கியமாக எடுத்துக்கொள்கிறோம் என்பதை காட்ட காவல்துறை முயற்சிகளை எடுத்து வருகிறது. இரவு நேர ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிக அளவிலான காவலர்கள் இரவு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறுகின்றார் போலீஸ் அதிகாரி அவதார் சிங் ராவத்.
தி போலீஸ் ஹஸ் பீன் சென்சிடைஸ் மோர், தி போலீஸ் இஸ் வர்க்கிங் ஃபார் பெட்டர் தென் தி ப்ரீவியஸ்.
இருட்டான பகுதிகளில், அதிக வெளிச்சம் இல்லாத பகுதிகளில் ரோந்து பணி செய்வதற்காக எங்களிடம் 800 போலீஸ் வேன்கள் இருக்கின்றன. இது குறித்த விழிப்புணர்வையும் நாங்கள் அதிகப்படுத்தி இருக்கின்றோம்.
டெல்லியில் உள்ள ஒரு முக்கிய பேருந்து நிலையம் இது. பல பெண்கள் இங்கே பேருந்துக்காக காத்திருக்கின்றனர். டெல்லியில் பொது போக்குவரத்தில் பயணிப்பது குறித்து சில பெண்களிடம் கேட்டோம்.
I still feel very unsafe. Like I travel by bus, but I carry my pepper spray everywhere and men are very aggressive.
இப்போதும் பாதுகாப்பு இருப்பதாக எனக்கு படவில்லை. நான் பேருந்தில் தான் பயணிக்கின்றேன். எப்பொழுதும் மிளகு ஸ்ப்ரேயே என்னிடம் கொண்டுதான் நான் போவேன்.
You know, there are still rape cases happening. You open the newspaper in the morning, you'll see around 2 to 3 gang rape cases every day. I read it. What has changed?
இப்போதும் தினந்தோறும் பாலியல் வல்லுறவுகள், கூட்டு பாலியல் வன்முறைகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பத்திரிகை திறந்தால் தினமும் இப்படியான செய்திகள் தான். நாங்கள் எவ்வளவு போராட்டம் நடத்தியும் எந்தவித பிரயோசனம் எதுவும் கிடைக்கவே இல்லை. இப்பொழுது தினந்தோறும் பாலியல் வல்லுறவுகள், கூட்டு பாலியல் வன்புணர்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. கடுமையான சட்டங்கள் எதுவுமே கிடையாதே.
டெல்லியில் பொது போக்குவரத்து கட்டமைப்புகளில் பயணிக்கும் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் உணர்ந்தாலும் வீட்டிலும் வெளியிலும் தம் மீது நடக்கும் வன்முறை தாக்குதல்கள் குறித்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பெண்கள் புகாரளிக்க முன்வருவதாக அரசாங்க அறிக்கை ஒன்று கூறுகிறது. பாலியல் வன்முறைகளை பற்றி மௌனம் காக்கும் போக்கு மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது. இது டெல்லியில் மட்டுமே நடக்கும் ஒரு விஷயம் அல்ல. டெல்லியிலிருந்து 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தில் வாழ்பவர் ரேஷ்மா. 15 ஆண்டுகளாக தனது கணவனின் அடி உதைகளை பொறுத்திருந்த இவர் பொறுத்தது போதும் என்று முடிவெடுத்து காவல்துறையை அணுகி புகார் செய்திருக்கின்றார். தற்போது தனது 6வது குழந்தையை வயிற்றில் சுமந்து வரும் இவர் கணவரின் தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து உடல் ரீதியாக மீளவில்லை. பலவீனமாக காணப்படும் இவரால் கொஞ்சம் நேரத்துக்கு மேல் உட்கார்ந்து பேச முடியவில்லை.
நான் பல ஆண்டுகளாக அமைதியாக மௌனமாக இருந்தேன். எனக்கெல்லாம் பெண் குழந்தைகள் பிறந்ததால் எனது கணவர் என்னை மோசமாக நடத்தினார். ஈவிரக்கம் இல்லாமல் காட்டுத்தனமாக என்னுடைய கணவர் என்னை அடிக்கடி அடிப்பார். அவருக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் என்ற ஆசை. நான் 6வது முறையாக கற்பமான புறவும் அதுவும் பொம்பளையாக இருந்தால் கருவை கலைக்கணும் என்று அவர் சொன்னார். நான் முடியாதுன்னு சொன்னேன். உடனே பெரிய சண்டை எங்களுக்குள்ள நடந்தது. அவர் என் மேலே அசிட்டை வீசிட்டார்.
அமில வீச்சு தாக்குதலுக்கு ஆளான பிறகே தனது கணவரை பற்றி ரேஷ்மா காவல்துறையிடம் புகார் அளித்தார். தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ரேஷ்மாவின் கணவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார். அதே நேரம் போலீஸுக்கு போனது குறித்து ரேஷ்மாவுக்கு எவ்வித வருத்தமும் இல்லை.
தைரியமா போய் புகார் செஞ்சது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கிறது. நான் ஒரு நரகத்திலிருந்து விடுபட்டு வந்திருக்கின்றேன். வாழ்க்கையை கௌரவமாக வாழ்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்குதானே? ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லாரும் செத்துத்தான் ஆகணும். அதுக்காக நாள்தோறும் செத்து பிழைக்க முடியாது. இது போன்ற விஷயங்களை பகிரங்கமாக பேசுவதோடு அதனுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியும். இப்படி செய்வதால் வருங்காலத்தில் மற்ற இளம்பெண்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு என் பெண் குழந்தைகளை பாதுகாக்க தெரியும். புறக்க போற குழந்தை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதை நான் ஏத்துப்பேன்.
தான் சந்தித்த வன்முறைகள் பற்றி பகிரங்கமாக பேசுவது என்பது ரேஷ்மாவை பொறுத்தவரை ஒரு முக்கியமான முடிவு. இதே போன்ற சூழலில் இருக்கும் பிற பெண்களுக்கு இது வழிகாட்டியாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இப்போது அரசியல் செயல் திட்டத்தில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றன. இந்த நிலை தொடர பெண்களும் தங்களின் பங்களிப்பை தொடர்ந்து செய்து வருகின்றனர்.
பிபிசி தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கும் பெண்கள் தொடர்பான நிகழ்ச்சி தொடரின் ஒரு பகுதியாக ஒலிபரப்பாகி இருக்கிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.